தவக்காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, மார்ச் 11 இந்ஞாயிறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் துறவர வாழ்வில் 60 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மார்ச் 13 வருகிற செவ்வாய் அன்று அவர் திரு அவை தலைவராக பொறுப்பேற்று 5 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றார். இயேசு சபை துறவியாக வைர விழாவையும் திரு அவையின் தலைவராக 5 ஆண்டு பணிவாழ்வையும் கொண்டாடும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க மன்றாடுவோம். அன்பு நெஞ்சங்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறை அகமகிழ்தல் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். அகமகிழ்தல் என்ற சொல்லில் அகம் என்ற சொல் முக்கியமானது. நமது அகம், அதாவது நமது உள்ளம் நிறைவடையும் போது உருவாவதே உண்மையான மகிழ்வு. தவக்காலத்தில் மன்னிப்பு, ஒப்புரவு ஆகிய அனுபவங்களால் நமது உள்ளங்கள் நிறைவடையும் போது உருவாகும் உண்மையான மகிழ்வை கொண்டாட திரு அவை என்று நம்மை அழைக்கின்றது. இந்த மகிழ்வின் சில அம்சங்களை புரிந்து கொள்ள நாம் ஒரு சிறைச்சாலைக்கு செல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாளில் ஒரு சிறைச்சாலையை மையப்படுத்தி வெளியான ஒரு செய்தி உண்மையான மகிழ்வை புரிந்து கொள்ளவும் இன்றைய நற்செய்தி சொல்லும் உண்மைகளை உணர்ந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறை கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாற்று முயற்சியை பற்றிய செய்தி அது. அச்செய்தியுடன் இணைக்கப்பட்டிருந்த புகைப்படம் முதலில் நம் கவனத்தை ஈர்க்கின்றது. ஒரு கருப்பின மனிதர் வயது முதிர்ந்த வெள்ளையின மனிதர் ஒருவரின் தோள் மீது ஆதரவாய் கரம் வைத்திருப்பதை போல் அப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. கருப்பின மனிதரான சாஷல் மான்ட்கோமரி அவர்களின் கண்களில் வெளிப்பட்ட கனிவு அந்த புகைப்படத்தில் அழகாக பதிவாகியிருந்தது. அன்புள்ளங்களே, கலிபோர்னியாவில் உள்ள அந்த கடுங்காவல் சிறைக்கூடத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை அனுபவிப்பவர்கள். அவர்களில் ஒருவரான சாச்சல் அவர்கள் ஒரு பெண்ணை பலமுறை கத்தியால் குத்தி கொலை செய்தவர். 25 ஆண்டுகளாக அந்த சிறையில் இருக்கின்றார். சிறையிலும் பலமுறை காவல்துறையினரோடும் மற்ற கைதிகளுடனும் கைகலப்பில் ஈடுபட்டவர்.
அன்பு இதயங்களே, 2012 துவக்கத்தில் சிறை அதிகாரிகள் சாச்சல் அவர்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தனர். அவருக்கு மட்டுமல்ல, சிறையில் நல்ல உடல்நிலையில் இருந்த பலருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே சிறையில் பல ஆண்டுகளாக அடைபட்டிருக்கும் ஒரு சில கைதிகள் அல்சைமர்ஸ் எனப்படும் நினைவு மறதி நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொறுப்பு சாச்சல் அவர்களுக்கும் மற்ற கைதிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. நோயுற்ற இந்த கைதிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காலை முதல் மாலை வரை இவர்கள் செய்தனர். இந்த பணிகளால் சிறை கைதிகள் மத்தியில் உருவான தோழமை, அந்த சிறை கூடத்தில் வெளிப்பட்ட மகிழ்வு, அமைதி, இவற்றை பற்றி அந்த செய்தி விளக்கமாக கூறியுள்ளது.
அன்பு நெஞ்சங்களில், சிறை கூடங்கள் என்றதுமே குற்றம், தண்டனை, வெறுப்பு, கொடுமை என்ற முற்சார்பு எண்ணங்களே நம் மனதை அதிகம் ஆக்கிரமிக்கும். சிறைக்குள்ளும் கனிவு இருக்குமா? நிச்சயம் இருக்கின்றது. கனிவு, பாசம், பரிவு, அன்பு என்ற உன்னத உணர்வுகள் நுழைய முடியாத இடங்கள் இருக்கவே முடியாது என்று ஆணித்தரமாகச் சொல்லலாம். கலிபோர்னியா சிறையில் நடப்பது உலகின் பல சிறைகளில் நடைபெறுகின்றது. ஆனால் சிறைகளில் நடக்கும் கலவரங்களை, கொலைகளை தலைப்புச் செய்திகளாக தரும் நமது ஊடகங்கள் இத்தகைய நற்செய்திகளை நமக்கு சொல்வது மிக மிக அபூர்வம். அன்புள்ளங்களே, இந்த செய்தி இன்றைய நற்செய்திக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. குற்றம் புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் அவர்களது வாழ்வில் தற்காலிகமான மேலோட்டமான மாற்றங்களை உருவாக்கலாம். ஆனால் சிறை கூடங்களில் பரிவும் பாசமும் வெளிப்படும் போது அவை குற்றவாளிகளில் நிரந்தரமான மாற்றங்களை உருவாக்கி அவர்கள் மீண்டும் மனிதர்களாக வாழ வைத்துள்ளன என்பதை நாம் அறிவோம். இதுவே அவர்கள் அடையும் மீட்பென நாம் கருதலாம். தேவ அன்பே
எனதருமை அன்புள்ளங்களே, மீட்பு என்றதும் சட்டப்படி தண்டனையிலிருந்து தப்பிப்பதை மட்டும் சொல்லவில்லை. சில சமயங்களில் சிறையிலிருந்து விடுதலை கிடைக்காவிட்டாலும் சிறைக்குள்ளேயே கைதிகளின் வாழ்வு பெருமளவு மாறியுள்ள உண்மைகளும் நாம் அறிந்ததே. இந்த வாழ்வு மாற்றம் அவர்களுக்கு உள்ளிருந்து வரலாம், அல்லது வெளியிலிருந்து வரலாம். வெளியிலிருந்து பார்வையாளர்களாக அல்லது ஆலோசனை வழங்குபவர்களாக செல்வோர் பல்வேறு எண்ணங்களை சொல்லும்போது, சிறைக்குள் இருப்பவர்கள், வெளியில இருந்துகிட்டு இதெல்லாம் பேசுறது ஈசிங்க, நாங்க இருக்கிற நிலையில நீங்க இருந்து பாருங்க, அப்ப தெரியும் எங்க பிரச்சனை போராட்டம் எல்லாம் என்று அவர்கள் சொல்லும் பதிலையும் நாம் கேட்டிருக்கின்றோம்.
அன்புள்ளங்களே, வெளியிலிருந்து வரும் போதனைகளால் பயனில்லை எனில் வேறு வழி என்ன? மற்றொரு வழியை நாம் இவ்வாறு கற்பனை செய்து பார்க்கலாம். குற்றமற்ற ஒருவர் சிறைப்பட்டோரை திருத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் மத்தியில் தானும் ஒரு கைதியாக வாழ முன்வருகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களில் ஒருவராகவே மாறிவிட்ட அவர் கைதிகள் மீது அன்பும் பாசமும் காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். இதை நாம் கற்பனையாக எண்ணி பார்க்கலாம். நடைமுறையில், சட்ட வழிமுறையில் இது சாத்தியமா என்று தெரியவில்லை.
அன்பு இதயங்களே, இதையொத்த ஓர் உண்மை நம் மீட்பு வரலாற்றில் சாத்தியமானது. பாவங்களால் சிறைப்பட்ட உலகை மீட்பது எப்படி என்ற கேள்வியும் பரிதவிப்பும் எழுந்தபோது இறைவன் அதற்கு விடை பகர்ந்தார். மனிதரின் மீட்பு மனிதரிடமிருந்தே வரவேண்டும் என்று தீர்மானித்தார். தன் மகனை மனிதரில் ஒருவராக அனுப்பி வைத்தார். இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு விவிலிய வாக்கியம் இன்று நமது நற்செய்தியில் பறைசாற்றப்பட்டுள்ளது.
தம் ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
எனதருமை அன்புள்ளங்களே, விவிலிய வாக்கியங்கள், குறிப்பாக நான்கு நற்செய்திகளின் வாக்கியங்கள் பல மேற்கோள்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வாக்கியங்களிலேயே மிக அதிக அளவில் மேற்கோளாக பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு வாக்கியம் உள்ளது என்றால் அது இப்போது நாம் வாசித்த அந்த இறைவாக்கியம் என்று உறுதியாகச் சொல்லலாம். இந்த வாக்கியம் நற்செய்திகளின் நற்செய்தி, காஸ்பிள் ஆஃப் தி காஸ்பிள்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அன்பின் ஆழத்தைச் சொல்லும் ஓர் இலக்கணம் இது.
அன்பின் ஆழத்தை கூறும் பல நூறு கதைகளை கேட்டிருக்கின்றோம். இந்த கதைகளில் சொல்லப்படுவதெல்லாம் ஒரு சில நாட்களில் மணி துளிகளில் காட்டப்படும் ஆழமான அன்பு உணர்வுகள். இந்த உணர்வுகள் உண்மையானவை, உன்னதமானவைதான். ஆனால் கலிபோர்னியா சிறையில் ஒவ்வொரு நாளும் திரும்பத் திரும்ப நிகழும் அன்பு செயல்கள் கதைகளாக வெளிவருவதில்லை. அதேபோல் அன்பை வெளிப்படுத்தும் எத்தனையோ நிகழ்வுகள் நம் தனிப்பட்ட வாழ்விலும் நம் குடும்பங்களிலும் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இவை கதைகளாக வெளிவருவதில்லை. அன்பு நெஞ்சங்களே, அகமகிழ்தல் ஞாயிறன்று நேரம் ஒதுக்கி நமது குடும்பங்களில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை அசைவோடுவோம். ஒவ்வொரு நாளும் நடக்கும் இந்த சின்ன சின்ன நிகழ்வுகளில் சொல்லாமல் சொல்லப்படும் உன்னத அன்பு உணர்வுகளை இன்று அசை போடுவோம்.
அன்பு இதயங்களே, பல குடும்பங்களில் உடல் நலம் மனநலம் குன்றிய குழந்தைகள், வாழ்க்கை துணை, பெற்றோர் என்று எத்தனையோ பேருக்கு ஒவ்வொரு நாளும் தாய், தந்தை, கணவன், மனைவி, உடன் பிறந்தோர் என்று ஒவ்வொருவரும் செய்யும் சேவைகள் அற்புதமானவை. அன்பு நெஞ்சங்களே, வெளி உலகிற்கு தெரியாத வண்ணம் ஒவ்வொரு நாளும் அன்பு பணியில் தங்களையே தகனமாக்கும் ஆயிரம் ஆயிரம் அன்பு இதயங்களுக்காக இறைவனிடம் இன்று சிறப்பாக நன்றி சொல்வோம். அன்பு நெஞ்சங்களே, அன்பு என்ற இந்த உன்னதமான உண்மைக்கு பல விபரீதமான இலக்கணங்களை புகட்டி வரும் உலகப் போக்கையும் இன்று சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. உண்மையான அன்பை, மகிழ்வை வெளிச்சத்திற்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தும் இருளை குறித்து இன்றைய நற்செய்தியின் பிற்பகுதி இவ்வாறு சொல்கின்றது.
யோவான் நற்செய்தி பிரிவு 3. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை.
இருளுக்கு அதிகமாக பழகிவிட்டால் ஒளி நம்மை துன்புறுத்தும். வேதனையான இந்த உண்மையை வேடிக்கையான முறையில் கூறும் கதை ஒன்று நம் நினைவுக்கு வருகின்றது.
பாலை நிலத்தை கடந்து கொண்டிருந்தார் ஒரு வழிப்போக்கர். இரவாகிவிட்டதால் அங்கேயே கூடாரம் அடித்து தங்கினார். நள் இரவில் திடீரென அவருக்கு பசி வயிற்றை கிள்ளியது. தன்னிடம் ஒரு சிறு மூட்டையில் அத்திப்பழங்கள் இருந்தன என்பது நினைவுக்கு வந்தது. எழுந்தார், விளக்கை ஏற்றினார், அத்திப்பழ மூட்டையை அவிழ்த்தார். முதல் பழத்தை எடுத்து கடித்தபோது பழத்துக்குள் இருந்து புழு ஒன்று வந்ததை பார்த்தார். எனவே அந்த பழத்தை தூக்கி எறிந்தார். அடுத்த பழத்தை கடித்தார். அதற்குள்ளிருந்தும் புழு வந்ததை பார்த்தார். விளக்குக்கு அருகே கொண்டு சென்று ஆராய்ந்தார். புழு நன்றாகவே தெரிந்தது. அதையும் தூக்கி எறிந்தார். அடுத்த பழத்தை எடுத்து விளக்கின் அருகே கொண்டு செல்லும்போதே உள்ளே புழு இருப்பது தெரிந்தது. இப்படியே போனால் தான் சாப்பிட ஒரு பழமும் இருக்காது என்று அவர் உணர்ந்தார். உடனே அவருக்கு ஓர் எண்ணம் எழுந்தது. விளக்கை அணைத்துவிட்டு மீதி பழங்களை இருளில் சாப்பிட்டு முடித்தார்.
அன்பு இதயங்களே, இந்த கதைக்கு பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. மனசாட்சி என்ற விளக்கை அணைத்துவிட்டால் பூச்சியும் புழுவும் மண்டிக்கிடக்கும் நம் எண்ணங்களெல்லாம் சரியென்றே தோன்றும். நமது பசிகளும் அடங்கிவிட்டதாக தோன்றும். இதற்கு நேர் மாறாக
உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள்
என்று இன்றைய நற்செய்தியின் இறுதியில் ஓர் அழைப்பை இறைமகன் கிறிஸ்து நமக்கு விடுக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து என்ற ஒளியை நெருங்கிச் செல்ல அவரைப் போல ஒளியாக மாற நமக்கு விடுக்கப்படும் அழைப்பை ஏற்போமா, அல்லது இருளில் நம்மையே மறைத்துக் கொண்டு சுகம் காண்போமா?
அலைந்து திரிந்த பாவியனையும் அன்பாய் மாறில் சேர்த்தனைத்தீர். அலைந்து திரிந்த பாவியனையும் அன்பாய் மாறில் சேர்த்தனைத்தீர். என்னை மீட்க ஜீவன் நீந்த தியாகமான தேவ அன்பே, என்னை மீட்க ஜீவன் நீந்த தியாகமான தேவ அன்பே, அன்பே தேவ அன்பே, பாரியனையும் மீட்ட அன்பே. ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிய முடிய தூய அன்பே, அன்பே தேவ அன்பே, பாரியனையும் மீட்ட அன்பே.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.